الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين ما بعد சுத்தத்துடைய பாடத்துல நான் இன்னைக்கு பார்க்க போறது அலிஸ்திஞ்சா. இஸ்திஞ்சான்னு சொல்றது மலசலத்திலிருந்து துப்புரவாகுதல். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். வலமேல யாரும் செய்வாங்க, ஆனாலும் எல்லாரும் செய்யற மாதிரி முஸ்லீம்கள் செய்ய மாட்டாங்க. முஸ்லீம்களுக்கு ஒரு வித்தியாசமான முறை இருக்கு. யஹூதிகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யஹூதிகள் வந்து சஹாபா கிட்ட கேட்டாங்க, உங்களோட நபி இந்த மலசலம் கழிச்சிட்டு சுத்தம் செய்யறத பத்தியும் சொல்லித்தாரா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கேவலமாக கேட்டாங்க. சஹாபாக்கள் அது பெருசா சொன்னாங்க, ஓ எங்கட நபி மலசலம் கழிச்சிட்டு சுத்தம் செய்யறதையும் சொல்லித்தாராங்க அப்படின்னு சொல்லி பெருமையோட சொன்னாங்க. அப்ப எல்லாரும் மலசலம் கழிச்சிட்டு சுத்தம் செய்யற மாதிரி அல்ல. முஸ்லீம்கள் மலசலம் கழிச்சிட்டு சுத்தம் செய்யறதுக்கு அல்லாஹு தஆலா நன்மையை வச்சிருக்கிறான். ஏன்னா அதனுடைய சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை விளங்கி நாங்க சுத்தம் செய்யக்கூடிய நேரத்துல அதுக்கு நிச்சயமாக நன்மை வாக்களிக்கப்பட்டிருக்கு. அப்ப இஸ்திஞ்சா என்பது சிறுநீருடைய மலத்தினுடைய நஜீச முழுசாக நீக்கிறது அல்லது குறைக்கிறது. முழுசாக நீக்கிறது, தண்ணீரால கழுவினால் முழுசாக நீங்கிடும் நஜீஸ். அப்படி இல்லாம கல் பாவிச்சால் அல்லது டிஷ்யூ பாவிச்சால் நஜீஸ் முழுமையாக நீங்காது, நஜீஸ் இருக்கிற நஜீஸ் குறைக்கப்படும். அப்ப இதுக்கு தான் இஸ்திஞ்சான்னு சொல்றது. இதனுடைய சட்டம் என்ன? மார்க்கத்தில் வாஜிப். வாஜிப் என்றால் அது செஞ்சா நன்மை கிடைக்கும். மலசலம் கழிச்சிட்டு சுத்தம் செய்யறதுக்கு நன்மை கிடைக்கும். அதே மாதிரி செய்யாம இருந்தால் அது பாவம் கிடைக்கும். வாஜிபண்டால் ஆயிட்டான், எந்தெல்லாம் வாஜிபண்டு வருதோ அதை செய்யறதுக்கு நன்மை கிடைக்கும், செய்யாம இருந்தால் பாவம் கிடைக்கும். அதனால நாங்க மலசலம் கழிச்சிட்டு சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் இது ஒரு வாஜிபை நான் செய்யறேன் என்று நான் செஞ்சா நிச்சயமாக அதற்கு நன்மை கிடைக்கும். அப்ப இஸ்திஞ்சா செய்யறதுக்காக வேண்டி எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவைகள் ரெண்டு. ஒன்று தண்ணீர், அடுத்தது ஒரு கட்டியான பொருள், அது கல்லா கல் கல் போன்ற சுத்தம் செய்யறதுக்கு பொருத்தமான பொருள்கள். பதில தண்ணீரை கொண்டு நாங்கள் சுத்தம் செய்யறது எங்களுக்கு தெரியும். தண்ணீரை கொண்டு சுத்தம் செஞ்சால் அந்த நஜீஸ் முழுக்க முழுசாக சுத்தமாயிடும். அதே நேரத்தில் தண்ணீர் அல்லாம நாங்கள் டிஷ்யூவை பாவிட்டு சுத்தம் செய்யறதாக இருந்தால் அங்கே நஜீஸ் முழுக்க சுத்தமாகாது, நஜீஸ் முழுசாக சுத்தமாகாது. நஜீஸுடைய கண்ணுக்கு புலப்படக்கூடிய நஜீஸ் அங்க நீக்கப்படும். ஆனால் சட்டத்தில் நஜீஸ் இருக்கும், அதாவது கண்ணுக்கு புலப்படாத அந்த நஜீஸுடைய அடையாளங்கள் அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது மன்னிக்கப்படும் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல, தண்ணி இல்லாத சந்தர்ப்பங்கள்ல. அப்ப ஒருத்தர் தண்ணியால செய்யறதா கல்லால செய்யறதா என்றால் தண்ணியால செய்யறதுதான் சிறந்தது. தண்ணி இல்லாத கட்டங்கள்ல கல்லால செய்யறதுக்கு அனுமதி இருக்குது, அதுக்கு நிபந்தனைகளும் இருக்குது. கல் மட்டுமல்ல, கல் போன்ற சுத்தத்தை நஜீசை நீக்கக்கூடிய தன்மையுள்ள டிஷ்யூ தாள் போன்றவைகளாலும் சுத்தம் செய்யலாம். கல்லால் மட்டும்தான் சுத்தம் செய்யறதாக இருந்தால் அந்த கல் அல்லது அந்த பேப்பர் முதலாவது அது காஞ்ச நிலையில் இருக்க வேண்டும், காஞ்ச நிலையில் இருக்க வேண்டும். அடுத்தது அந்த முன்பின் துவாரத்திலிருந்து வெளியான அந்த நஜீஸ் காயமுந்தி சுத்தம் செய்ய வேண்டும். காஞ்சி போறதுக்கு முன்னால் சுத்தம் செய்ய வேணும். அடுத்தது அந்த வெளியாகக்கூடிய மலமோ சலமோ அது எங்களோட உடம்புல வெளியாகக்கூடிய அந்த இடத்தை விட்டும் தாண்டக்கூடாது, இடத்தை விட்டும் தாண்டக்கூடாது. இடத்தை விட்டும் தாண்டி அங்கலைங்களை பட்டிருந்தால் அந்த கல்லால் சுத்தம் செய்வது சரி வராது, தண்ணி பாவிக்க வேண்டி கட்டாயம் வரும். அதே நேரத்தில் மூன்று கற்கள் பாவிக்க வேணும். அந்த மூணு கல் பாவிச்சு அந்த இடம் சுத்தமாக இல்லைண்டா, அந்த மூணு கல் பாவிக்கிறதுக்கு முறையும் இருக்குது. அந்த மூணு கல் பாவிச்சு இடம் சுத்தமாக இல்லைண்டால் ஒற்றைப்படையான முறையில் அதை கூட்டிக் கொள்ளலாம், அஞ்சாக ஏழாக அதை சுத்தம் செய்யலாம். அனசரதை எல்லாம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளி தேவைக்காக வேண்டி போவாங்க, நானும் என்ன போல ஒரு சிறுவனும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியால் சுத்தம் செய்வாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியால் சுத்தம் செஞ்சிருக்கிறாங்கன்றதுக்கு ஆதாரம் அது. அதே நேரத்தில் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலம் கழிக்கிறதுக்காக மலசலம் கழிக்கிறதுக்காக போனாங்க. போகும் பொழுது எனக்கிட்ட சொன்னாங்க, மூணு கல்லு கொண்டு வர சொல்லிட்டு போனாங்க, அப்ப கல்லாலும் சுத்தம் செஞ்சிருக்கிறாங்கன்றதுக்காக. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மலசலம் கழிக்க போனால் தன்னுடன் மூன்று கற்களை எடுத்துக்கொண்டு செல்லவும், அந்த மூணு கற்கள் மூலமாக அவர் துப்புரவு செய்யட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இது விஷயமா ஒரு ஆயத்தை இறக்கி வச்சார். மதீனால இருந்தாங்க குபாவாசிகள். இந்த குபாவாசிகள் வந்து கல்லாலும் சுத்தம் செய்வாங்க, தண்ணியாலும் சுத்தம் செய்வாங்க. இத புகழ்ந்து அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி வச்சார், ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன அன் யத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அந்த குபாவுல சில மனிதர்கள் இருக்கிறார்கள், சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யத்தஹரு சுத்தமாக இருப்பதை விரும்புகிறார்கள். சுத்தமாக இருக்கிறனா கல்லால நஜீச போக்கினா அந்த நஜீசுடைய தாக்கம் குறைஞ்சிடும். அப்ப அடையாளம் மட்டும்தான் நீக்கும், தண்ணியால் அடையாளத்தை போக்குறது லேசாகிடும். அப்படி இல்லாட்டி தண்ணி பாவிக்கிறது கூடுதலான தேவைப்படும், கூடுதலான தண்ணியை பாவிக்க வேண்டி வரும். அடுத்தது சில பொருட்களால சுத்தம் செய்யறதுக்கு இயலாது. தண்ணியால சுத்தம் செய்யலாம், தண்ணி அல்லாத கல் போன்ற பொருட்களால சுத்தம் செய்யறதாக இருந்தால் எப்படியான பொருட்களால சுத்தம் செய்ய முடியாது. நஜிசான எந்த பொருளாலும் சுத்தம் செய்யறதுக்கு, ஏற்கனவே அதே நஜிசா இருக்குது, அந்த நஜிசான பொருளால நஜிச நீக்க முடியாது. அல்லது நஜிசாகி விட்ட உண்டிக்குது, விட்டை மலம் இதெல்லாம் ஏற்கனவே நஜிஸ்தான். இன்னும் சிலதிக்குது நஜிஸ், அது பொருள் நஜிஸ் இல்ல, நஜிஸ்ல உருண்டதால பிறண்டதால அது நஜிஸாக மாறி இருக்குது. அப்படியான நஜிசான பொருளாலும் சுத்தம் செய்யறதுக்கு இயலாது. அதற்கு ஆதாரம் அப்துல்லா பின் மசூத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவங்க மலசலம் கழிக்க போகக்கூடிய நேரத்தில் எனக்கு மூணு கல் கொண்டு வர சொன்னாங்க. நான் கல் தேடினேன், ரெண்டு கல் தான் எனக்கு கிடைச்சது. மூணாவது தேடி பார்த்தேன், கல் கிடைக்கல. நான் ஒரு விட்டை ஒன்றை தூக்கி கொண்டு வந்தேன், ரெண்டு கல்லையும் ஒரு விட்டையும் நான் தூக்கி கொண்டு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கற்களையும் எடுத்துக்கொண்டாங்க, அந்த விட்டையை தூக்கி எறிஞ்சாங்க. அந்த விட்டையால சுத்தம் செய்யலேன், அது ஏற்கனவே அது நஜிஸ், நஜிஸை கொண்டு நஜிஸை சுத்தம் செய்ய முடியாது என்பதனால. அதே போல மனிதர்களுடைய சாப்பாட்டு பொருட்களாலும் இஸ்திஞ்சா செய்ய முடியாது, சுத்தம் செய்ய முடியாது. மனிதர்கள் சாப்பாடு உணவாக பாவிக்கக்கூடிய பொருள்களால் சுத்தம் செய்வது ஹராம். உதாரணத்துக்கு பழைய ரொட்டி துண்டாக இருக்கலாம், பான் துண்டாக இருக்கலாம், உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் மனிதர்கள் ஜின்கள் உணவாக பாவிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாலும் சுத்தம் செய்வது ஹராமாகும். முன்னைய காலத்தில் நாங்கள் கிதாப் எழுதி வச்சுக்கிற ஒரு பெண் இருந்தார், வசதி வாய்ப்போட வாழ்ந்த ஒரு பெண். அவள் ஒரு கட்டத்துல தன்னுடைய குழந்தையின் மலத்தை சுத்தம் செய்யறதுக்காக ஒரு ரொட்டி துண்டை எடுத்து அந்த ரொட்டி துண்டால குழந்தையிட மலத்தை சுத்தம் செஞ்சு வீசினாள். ரொட்டி துண்டால குழந்தையிட மலத்தை சுத்தம் செஞ்சு அப்படியே வீசினாள். அல்லாஹ் தஆலா கொஞ்ச காலத்துக்கு பின்னால் அந்த பெண்ணை எந்த நிலைமைக்கு ஆக்கிட்டான்டா, அந்த பெண்ணுடைய செல்வம் அப்படியே இல்லாமல் போயிட்டு அந்த பெண்ணுக்கெல்லாம் வறுமையை கொடுத்தான். மலத்துல மலம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரொட்டி துண்டை சுத்தமாக்கி கழுவி சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் தஆலா வச்சான். ரிஸ்க் என்பது, அதாவது சாப்பாடு என்பது அல்லாஹ்வுடைய உயர்ந்த ரிஸ்க், அதை மதிக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், எங்கட சாப்பாட்டு பொருட்களை கண்ணியப்படுத்த வேணுமென்றால் அந்த சாப்பாட்டு பொருட்களுக்கு மேலால வேறதையுமே வைக்கக்கூடாது. இப்படி நாங்கள் குர்ஆனுக்கு மேலால வேறதையுமே நாங்கள் வைக்கிறது இல்லையோ, சாப்பாடுக்கு மேல ரொட்டிக்கு மேலால, இது போல சாப்பாட்டு பொருள்களுக்கு மேலால வேற எதையுமே வைக்க கூடாது. இன்னொரு சாப்பாடு அது போன்ற ஒரு சாப்பாட்டை தவிர வேற எதையுமே வைக்க கூடாது. அந்த அளவுக்கு சாப்பாட்டை கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மனிதர்களுடைய உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய ஜின்களுடைய உணவுப் பொருள் வந்து முள்ளுகள். மனிதர்களுக்கு அல்லாஹ்வுத்தல்லாஹ் உயர்ந்த சாப்பாட்டை கொடுத்திருக்கிறான். ஜின்கள் மனிதர்கள் தின்றுட்டு மிஞ்சி சூப்பி போட்டு இந்த முள்ளுகள் இதுகளைத்தான் ஜின்கள் சாப்பிடுவாங்க. இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜின்களுடைய பக்கத்திலிருந்து வந்து ஒரு அழைப்பாளர் எனக்கிட்ட வந்து சொன்னார், எனக்கிட்ட வந்தார், என்ன கூப்பிட்டு கொண்டு போறது வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் அந்த மனிதனோட அந்த ஜின் ஆளோட போனேன். அவங்களுக்கு போயிட்டு நான் குர்ஆன் ஓதி காட்டினேன், அது அவங்க ஆச்சரியமாக அதை நம்பி ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல ரசூலுல்லாஹி கிட்ட சாப்பாடு கேட்டாங்க, சாப்பாடு எங்களுக்கு என்ன சாப்பாடு, நாங்கள் என்ன சாப்பிட்றது எங்களுக்கு கூடும் அப்படின்னு கேட்டான் ஜின்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பேர் கூறி போடப்பட்ட எலும்புகள் அனைத்தும் உங்களோட கையில் கிடைச்சால் அது சதை நிரம்பிய நிலையில் தான் உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களுக்கு சாப்பாடுன்றாங்க. அதே போல விட்டைகள் உங்களுடைய கால்நடைகளுக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ரெண்டாலையும் நீங்க சுத்தம் செய்யாதீங்க, முள்ளுகளால சுத்தம் செய்யக்கூடாது. முள்ளு அது நாங்க சாப்பிடாட்டிலும் கூட அது ஜிங்களுடைய சாப்பாடு, அந்த முள்ளால மனசலாத சுத்தம் செய்யக்கூடாது. நாங்க சாப்பிட்டுட்டு ஆட்டு மாட்டு முள்ளுகள் இருக்கும், இந்த முள்ளுகளால சுத்தம் செய்யக்கூடாது. அதே மாதிரி விட்டைகள் அது நாங்க சாப்பிட்டுறதும் இல்லை, அது ஜிங்கள் சாப்பிட்டுறதும் இல்லை. ஜிங்களுடைய பிராணிகள், ஜிங்கள் பாவிக்கக்கூடிய வாகனங்கள், பிராணிகளுடைய அது தீனி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபைன்னஹுமா தஆமு இக்வானிக்கும் அப்படி என்ன, விட்டையால முள்ளுகளால நீங்க சுத்தம் செய்யவான, மலசலத்தை சுத்தம் செய்யவானம், அது ஜிங்களுடைய சாப்பாடு அப்படி என்றாங்க. அதே மாதிரி கண்ணியமான எதை கொண்டும் சுத்தம் செய்வது ஹராமா, கண்ணியமான பொருள். உதாரணத்துக்கு கண்ணியமான பொருள் என்றால், ஒரு உயிரினத்திட ஒரு உயிரினம், அந்த உயிரினத்தோட இருக்கக்கூடிய ஒரு பாகம், உதாரணத்துக்கு உசிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு, ஆட்டுடைய வால் எடுத்து சுத்தம் செய்யறது, மாட்டுடைய வால் எடுத்து உசிரோடு இருக்குது அது அந்த வாளை எடுத்து சுத்தம் செய்யறது, இது ஹராமமேன். அந்த ஆடு மாடு கண்ணியமான படைப்புகள் உள்ளது, நாய் பன்றி அது நஜிசானது, அது கண்ணியமான படைப்பு இல்லை. ஆனாலும் இவைகள் கண்ணியமான படைப்புகள், இவைகளுடைய எந்த ஒரு பாகத்தாலும் சுத்தம் செய்வது கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மனிதனுடைய கையெடுத்து எங்களோட மலசலத்தை சுத்தம் செய்வதும் ஹராமா. ஆனால் ஒரு தாய் சின்ன குழந்தையுடைய மலசலத்தை சுத்தம் செய்கிற விஷயம் வேற, அது இல்லாம வேறொருத்தருடைய கையால எங்களுக்கு எங்களை எங்களோட உடம்பு சுத்தம் செய்வது ஹராமாகும். ஏன், மனிதன் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறான் ஏனைய படைப்புகளை விட, அவனை கண்ணியப்படுத்துறவனுடைய அந்த செயலுக்கு அது மாற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி மலசலம் கழிக்கக்கூடிய நேரத்துல கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், சிலதிக்கு இது மலசலம் கழிக்கக்கூடிய இடத்தோட சம்பந்தப்பட்டது, இடம் எப்படி இருக்க வேண்டும், எந்த இடத்துல செய்ய வேணும், எந்த இடத்துல செய்யக்கூடாது. இன்னொன்று மலசலம் கழிக்க போகும் பொழுது போயிட்டு வரும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், மற்றது மலசலம் கழிக்கும் பொழுது உட்கார வேண்டிய திசை சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்தது மலசலம் கழிக்க கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயம், அடுத்தது இடது கையால மலசலம் சுத்தம் செய்யறது, இந்த விஷயங்கள். முதலாவது இடத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம், மலசலம் கழிக்கக்கூடிய இடம், அது வந்து மக்களுடைய பாதையில மலசலம் கழிப்பது இது வந்து அது கூடாது. மக்கள் போற வார பாதையில மலசலம் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது மட்டுமல்ல சலம் கழிக்கிறதும் கூடாது. அதாவது பன்னியர்கள் அது விஷயத்த கவனம் எடுக்க மாட்டாங்க, ரோட்ல எல்லாம் அதாவது சிறுநீர் கழிப்பாங்க, ஆனாலும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுள்ள ஆனைன், மக்களுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ரெண்டு விஷயங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. வமல்ல ஆனான் சாபங்கள் கிடங்க அரசுல, மக்களுடைய சாபம் கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டும் என்ன, மக்கள் போற வழியில மலசலம் கழிக்கிறவர் இவருக்கு அதனால சாபம் கிடைக்கும். மக்கள் பதுவா செஞ்சுட்டு போவாங்க, ஏசிட்டு போவாங்க, நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க யாரும். மக்கள் நிழல் பெறக்கூடிய இடங்கள் போக வராட்டி, சில இடங்கள் இருப்பாங்க, அதில் இடத்துல உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பாங்க, காய்ச்சி கொண்டிருப்பாங்க, மக்கள் இலைப்பாரத்துக்கு அப்படி உட்காருவாங்க, இப்படியான இடத்திலும் மலசலம் கழிப்பது அது கூடாது. அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய அல்லது சுவரில் இருக்கக்கூடிய அல்லது மலைகள் இருக்கக்கூடிய பொந்துகள், இந்த பொந்துகளுக்குள்ளாலும் மலம் சலம் கழிக்க கூடாது. காரணம் என்ன, சிலவேல் அந்த பொந்துக்குள்ள எங்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு பிராணி இருக்கலாம், பாம்பு போன்ற தேள் போன்றவைகள் இருக்கலாம், அதன் மூலம் அதன் மேல அந்த மலசலம் புழும் பொழுது அது வெளியே வந்து எங்களை கடிக்கிறதுக்கு எங்களுக்கு தீங்கு செய்யறதுக்கு காரணமாகலாம். அப்படி இல்லாட்டி அந்த பொந்துக்குள்ள பலவீனமான சில பிராணி இருக்கலாம், அது ஒன்றும் கடிக்காது, எங்களை ஒன்றும் செய்யாது, ஆனா நாங்க அதன் மேல மலசலம் கழிக்கிறதுனால அதுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும், அது அது அநியாயத்தை உண்டு கொண்டிருக்கும், அதனால தடை செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜுஹர், பூமியில் இருக்கக்கூடிய பொந்துக்குள்ளே மலசலம் கழிப்பதை தடை செய்தார்கள். அதே மாதிரி பழம் தரக்கூடிய மரங்கள், பழம் தரக்கூடிய மரங்களுக்கு கீழாலும் சிறுநீர் மலம் கழிப்பது ஹராமாகப்பட்டது. காரணம் என்னென்னா, அந்த மரத்தின் அடியில் பழங்கள் விழுந்தால் அந்த பழம் நேரடியாக நஜீஸில் விழுந்து அது மக்களுக்கு பிரயோசனம் இல்லாத போகும் என்றதால், அப்படியான இடங்களில் யாரும் பழம் விழுந்தா யாரும் அதை கழுவி கூட சாப்பிட மாட்டாங்க, மக்கள் அறவறுப்பாங்க, அதனால அந்த பழம் வீணா போயிடும், அதனால தடை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர், தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல மலசலம் கழிக்க கூடாது, அது அதிகமான தண்ணியாக இருந்தாலும் கூடாது. அதே மாதிரி கொஞ்சமான தண்ணியாக இருந்தாலும் அது ஹராமாக இருக்கும், ஏன்னா அந்த தண்ணி யாருக்குமே பாவிக்கிறதுக்கு இல்லாம போயிடும். தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல மலசலம் கழிப்பதே, சிறுநீர் கழிப்பதே தடை செஞ்சாங்க, சிறுநீர் கழிக்கிறதே தடையண்டார், அதனுடைய தாக்கம் குறைவு. அப்ப மலம் கழிக்கிறது அதை விடவும் கூடுதலானது, எந்த அளவுக்கு ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மலசலம் கழிக்க போகும் பொழுது போயிட்டு வரும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். மலசலம் கழிக்க போறவர் அவர் இடது காலம் முன்னுக்கு வச்சு போக வேண்டும், நுழையும் பொழுது இடது காலம் முன்னுக்கு வைக்க வேண்டும், வெளியே வரும் பொழுது வலது காலம் முன்னுக்கு வச்சு வெளியே வர வேணும். இது அசுத்தமான எல்லா இடங்களுக்கும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப சில இடத்துல டாய்லெட் மட்டும் தனியா கட்டப்பட்டிருக்கும், அப்ப டாய்லெட் தனியா கட்டப்பட்டிருந்தால் அது எங்களுக்கு தெளிவானது, டாய்லெட்னு மட்டும் தெளிவாக விளங்குது, இடது காலை வச்சு உள்ளுக்கு போறோம், அதுல வரக்குள்ள வலது காலை வச்சு வெளியே வலது காலை வச்சு வருவோம். இப்போ இதே நேரத்தில் சில இடங்கள்ல பாத்ரூமும் டாய்லெட்டும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கு, ஒரே அறைக்குள்ள குளியல் அறையும் இருக்கும், அதே போல கழிவறையும் இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்திருக்கும். இப்ப இந்த நேரத்துல எப்படி என்றால், இந்த நேரத்துல பாத்ரூமுக்குள்ள போகக்கூடிய நேரத்துல இது கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, ஆனா அந்த பாத்ரூமுக்குள்ளே டாய்லெட்டுடைய பகுதி இருக்குது, மலம் சலம் கழிக்கிற இடம் இருக்குது, அதுக்குள்ள போகக்கூடிய நேரத்துல தான் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேணும். இடது காலை வச்சு அந்த இடத்துக்குள்ள போறது, அங்கிலிருந்து வெளியே வரும் பொழுது வலது காலை வச்சு வெளியே வர்றது. இது வேண்டால் நபியுடைய காலத்துல அதிகமாக வெளியில தான் மலசலம் கழிச்சிருக்கிறாங்க, உள்ளுக்கும் அறைகளிலும் செஞ்சிருக்கிறாங்க, மலசலம் வெளியே அதிகமாக கழிச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த மலசலம் கழிக்கிற இடம் தான் அதனுடைய எல்லையாக இருக்கும், அது கழிக்கிற இடம், அது இல்லாட எவ்வளவு தூரத்திலிருந்து போறது என்று பார்த்தால் அது கழிக்கிற இடம். எந்த இடத்துல மலத்தை சலத்தை கழிக்கிறதுக்கு உட்கார போறோமோ அந்த இடத்துக்கு இடது காலை வச்சு போய் உட்கார்றது, அந்த இடத்தையும் எழும்பி வரும் பொழுது வலது காலை முதலாவது வச்சு வெளியே வர்றது. அதே மாதிரி போகக்கூடிய நேரத்துல ஓதுறதுக்கு முஸ்தஹப்பான துவாக்கள் இருக்குது, போகக்கூடிய நேரத்துல ஓத வேணும், பிஸ்மில்லா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸ் ஓதிக்கொண்டு போறது. வரக்கூடிய நேரத்துல ஓத வேண்டிய துவா உஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வ ஆஃபானி, الحمد لله الذي أذاقني لذته وأبقى في قوته ودفع عني أذاه என்று சொல்லி ஓதக்கூடிய துவாவும் இருக்கு. அப்ப இந்த துவாக்கள் ஓதிக்கொண்டு இந்த ஒழுக்கங்களை கடைபிடிச்சு போறதுனால வாரதுனால அந்த அந்த மலசலத்தோட சம்பந்தப்பட்ட நோய்கள் பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹ் தலங்களை பாதுகாக்கும். இந்த முறைகள் இன்றைக்கு பேணப்படாதான் இன்றைக்கு அந்த அப்படியான நோய்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். அல்லாஹ் தஆலா ஒரு நியமத்துடைய ஒரு உறுப்பினுடைய உறுப்பினுடைய நியமத்தை பறிக்கிறதாக இருந்தால் அந்த உறுப்பால் செய்யப்படக்கூடிய பாவங்கள், அந்த உறுப்பு பிழையாக பயன்படுத்துறது தான் அந்த உறுப்பினுடைய மன்பார் பிரோசனத்தை அல்லாஹ் தஆலா கலட்டுறான். அப்ப உள்ளுக்கு போகக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அல்லாஹும் இன்னி அஊது பிக், அல்லாஹ் நான் உன்னுக்கிட்ட பாதுகாப்பு தருகிறேன், மினல் குபுஸ் வல் ஹபாயிஸ் கெட்ட ஆண் பெண் ஜின்கு சைத்தான்கள் இருந்து பாதுகாப்பு தருகிறேன், கெட்ட ஆண் பெண் சைத்தான்கள் இருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன். சைத்தான்கள் தங்கரிடம் அந்த அப்படியான இடங்கள், அப்ப அப்படியான இடங்களுக்கு போகக்கூடிய நேரத்துல அல்லாடத்துல பாதுகாப்பு எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அல்லாடத்துல பாதுகாப்பு எடுக்காம போனால் அதுக்கு பிறகு ஜின்னுடைய சைத்தான்களுடைய தாக்கங்கள் எரிக்கத்தான் செய்யும். அப்ப அதனால அதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டு கவனத்தோட போறது புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் உஃப்ரான அல்லாட்டில் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு வாரது, ஏன் அல்லாவுடைய அந்த நியமத்துக்கு முழுக்க எங்களால் நன்றி செலுத்திக் கொள்ள முடியாது. அதே மாதிரி அந்த நேரத்தில் அல்லாவை நினைக்கிறதும் கூடாது, திக்ர செய்யக்கூடாது. அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள் விடுபட்டுறதுனால உஃப்ரானக் என்று சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல்லாதா, என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவை நோவு தரக்கூடிய அந்த வஸ்துவை நீக்கி அல்லாவுக்கு எல்லா கூடும். எங்கட உடம்புல அந்த கழிவு இருந்து போகல என்றால் அதுக்கு போக வைக்கிறதுக்கு இல்லாது, இன்னைக்கு போகாம போக வைக்கிறதுக்கு எவ்வளவு மருந்துகள் செய்யப்படுது, போகுதில்லை, மலம் வெளியாகுதில்லை, சலம் வெளியாகுதில்லை என்றால் அது பெரிய கஷ்டமாக இருக்கு. பல்லவத்தால் அதை வெளியாக்கிட்டான், அது மட்டுமல்ல வெளியாக்கி வாபானி எனக்கு ஆரோக்கியத்தையும் தந்தான், அது வெளியாகிறதுல தான் ஆரோக்கியம் இருக்குது. மலத்தை உள்ளுக்கு தக்க வச்சு கொண்டு இருக்கிறது கேளாது, வச்சு கொண்டு இருக்கிறது கேளாது, அது வெளியாகவும் வேணும். அல்லாஹ் வெளியாக்கினான். அது மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதாக்கனி லத்தத்தஹு, அதனுடைய சுகத்தையும் அல்லாஹ் எனக்கு சுவைக்க செய்தான். மலை சலம் வெளியாகிறதுல உடம்புக்கு பெரிய சுகம் இருக்குது. அது சலம் வெளியாகணும், மலம் வெளியாகணும், வெளியானத்தான் அதுல பெரிய சுகம் உடம்புக்கு இருக்குது. அந்த சுகத்தையும் அல்லாஹ் தஆலா எனக்கு உணர செய்தான். வாபு காஃபிய குவத்தஹு, அதனுடைய சக்தியை அல்லாஹ் தஆலா எனக்கிட்ட மிச்சம் வச்சான். இப்ப மலம் ஓவரா பெய்தன்னு சொன்னா உடம்புலிக்கிற சக்தி பலகீனம் ஏற்பட்டுரும். அல்ல, பலகீனம் ஏற்படாம சக்தியும் வச்சிருக்கிறான். வருத்தம் இல்லாம தேவையில்லாத அல்லாஹ் வெளியாக்கி வச்சிருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான். வதபா அன்னி, அதாவது அதனுடைய கெடுதிகளை அல்லாஹ் தஆலா என்னை விட்டு தூரமாக்கி விட்டான். அடுத்தது, மலசலம் கழிக்கக்கூடிய நேரத்தில் உட்கார வேண்டிய திசை, பொதுவாக ஒன்றைக்கு கட்டிடத்துக்குள்ள உட்கார்றது, கட்டிடத்துக்குள்ள பிரச்சனை இல்லை, கட்டிடத்துக்குள்ள உட்காரும் பொழுது அந்த உட்காரக்கூடிய அந்த இருப்பு, அந்த இருக்கை, அது எந்த திசையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கிபிலா நோக்கி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கிபிலா பின்னோக்கி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த பக்கத்துக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கட்டிடமாக இருந்தால். ஆனால் அதே நேரத்தில் வெளியில, நாம் கட்டிடம் இல்லாமல் வெளியில ஒரு தரையில, பாலைவனத்தில், ஒரு காட்டில், அல்லது ஒரு ஒரு பாதை ஓரத்தில், அப்படிகளில் கழிக்க, மலசலம் கழிக்கக்கூடிய நேரத்தில் கிபிலாவை முன்னோக்க கூடாது, ஹராமாகும். அல்லாஹ் அது செய்யக்கூடியவர் கிபிலாவை முன்னோக்குவதோ பின்னோக்குவதோ ஹராமாகும். இது அவர் வெட்ட வெளியில் இருக்கும் பொழுது, வெட்ட வெளியில் இருக்கிறார், முன்னுக்கு எந்த திரையும் இல்லை, சாத்திர் மறைப்பான், உயர்ந்த ஒரு திரையொண்டை வச்சுக்கொண்டு செஞ்சால் அது பிரச்சனை இல்லை. அப்படியும் இல்லை, வெட்ட வெளியில் நேரே கிபிலாவை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி மலசலம் கழிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தடை செஞ்சாங்க. இது அதைத்து முல்காயத் ஃபலா தஸ்தக்பில் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா பிபௌலின் அவ் காயத் வலாக்கின் சர்ரிகு வகர்ரிபு. அப்ப நீங்க வந்து மலசலம் கழிக்க போனால் கிபிலா முன்னோக்குவான, கிபிலா பின்னோக்குவான, ஆனாலும் மேற்கு திசையில அல்லது கிழக்கு திசைக்கு திரும்பிக் கொள்ளுங்க அப்படின்னாங்க. மேற்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் திரும்புறது யாருக்கு சொல்லப்பட்டது? இந்த ஹதீஸுடைய நேரடி மொழிபெயர்ப்பெடுத்து பார்த்தன்னு சொன்னா எல்லாருமே மேற்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் திரும்ப போனா சிலவங்களுடைய கிபிலாவே இருக்கிறது மேற்குல தான். இப்ப எங்கட கிபிலாவும் கிட்டத்தட்ட வடமேற்குலதான் இருக்குது. எங்கட கிபிலாவும் கூட வடமேற்கு திசையில அந்த திசையை நோக்கி தான் இருக்குது. மேற்குக்கும் கிழக்குக்கும் திரும்பிக் கொள்ளுங்கண்டா, இது மதீனா வாசிகளை பார்த்து சொல்லப்பட்டது. இது இன்னும் சில ஊர் மக்களுக்கு அது பொருந்தாது. அப்ப நபியுடைய ஹதீச விளங்குறதுக்கு நேரடி ஹதீச மட்டும் பார்த்து விளங்கியலாது என்பதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதார். வெறுமனே ஹதீசுடைய வார்த்தையை மட்டும் பார்த்து நாங்கள் ஹதீச விளங்குறோம்னா இது எல்லாரும் பிழையா விளங்குவாங்க. அப்ப இது கிழக்குக்கும் மேற்குக்கும் திரும்பிக் கொள்ளுங்கண்டா, எல்லாரும் கிழக்குக்கும் மேற்கும் திரும்ப போனா சில ஊர் மக்களோட கிபிலா மேற்குலதான் இருக்கும். அப்ப அவங்க மேற்குக்கு திரும்ப போனா கிபிலா முன்னோக்குவாங்க. சிலவங்களுடைய கிபிலாய்க்கும் கிழக்குல, அவங்க மேற்குக்கு திரும்ப போனா கிழக்கு திரும்ப முன்னோக்க பின்னோக்க வேண்டிய பிரச்சனை வரும். அது மதீனா வாசிகளை பார்த்து சொல்லப்பட்டது. அப்ப கட்டிடத்துல பிரச்சனை இல்ல, திசை பிரச்சனை இல்லைன்றதுக்கு என்ன ஆதாரம்? இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, நான் நபி ஹப்சா ரழியல்லாஹுவோட வீட்டுக்கு மேல ஏறினேன் ஒரு சந்தர்ப்பத்தில், என்னது ஒரு தேவைக்காக ஏறினேன். ஹப்சா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு உமர் ரழியல்லாஹுவோட சகோதரி, உமர் ரழியல்லாஹுவோட மகனும் மகனும் தான் ஹப்சாவும் அப்துல்லா இப்னு உமர். அப்ப நபியுடைய மனைவி ஹப்சா ரழியல்லாஹு அப்ப தன்னுடைய சகோதரியுடைய வீட்டில் ஒரு தேவைக்காக ஒசங்க ஏறினாங்க. ஏறக்குள்ள நபியை நான் பார்த்தேன், நபி அவங்க கிபிலாவை முன்னோக்கினவர்களாக மலம் கழிக்கிறதுக்கு, சலம் கழிக்கிறது உட்கார்ந்து இருந்தாங்க. கிபிலா முன்னோக்கி சாம் திசையை கிபிலா பின்னோக்கி சாம் திசையை முன்னோக்கினவர்களா, கிபிலாவோட பின்பக்கம் இருக்குது. அப்ப நபி அங்க தானே வானாங்க, கிபிலா முன்னோக்குவான பின்னோக்குவானுமெண்டாங்க, அது வெட்ட வெளியில. அப்ப நபியாக முன்னோக்கினாங்கன்றால் அது கட்டிடத்துக்குள்ள. அதே நேரத்துல மனசலம் கழிக்கக்கூடியவர் வந்து உட்காரக்கூடிய நேரத்தில் இடது காலில் ஊண்டி உட்கார வேணும். இடது காலுக்கு பாரத்தை கூட கொடுத்து வலது காலை கொஞ்சம் நட்டின வாக்கில் உட்கார வேணும். இதுதான் அந்த மலசலம் லேசாக ஆரோக்கியமாக வெளியாகிறதுக்கு லேசாக இருக்கும். அதே போல் வானத்தை பார்க்கக்கூடாது, அப்பத்தை பார்க்கக்கூடாது, வெளியாகக்கூடிய அந்த அசுத்தத்தை பார்க்கக்கூடாது. இது பொருத்தமில்லாத விஷயங்கள், தேவையில்லாமல் பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மலசலம் கழித்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து சலாம் சொன்னார், நபி அவங்க பதில் சொல்லல, அப்ப இதை வச்சு பேசக்கூடாது என்பதும் எடுக்க. பதில் சொல்றது வாஜிப், சலாத்துக்கு பேசுறது வாஜிப். அந்த வாஜிபான விஷயத்தை கூட சிறுநீர் கழிச்சு கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல என்பது பேசுவது மக்ரூஹ் என்றதை காட்டித்தருது. அதே மாதிரி இடது கையால சுத்தம் செய்யறது, இடது கையால பொதுவா நாங்க அப்படித்தான் செய்யறது. இடது கையால தண்ணியால என்றாலும் கல்லால என்றாலும் இடது கையால, சில டைமுக்கு பேப்பரால் அல்லது டிஷ்யூவால் அல்லது கல்லால சுத்துப்புற செய்யக்கூடிய நேரத்துல இடது கை வலது கை ரெண்டே பாவிக்க வேண்டி வரும். இடது கையால எங்க அப்பத்தை தொட்டு வலது கையில கல்லையோ டிஷ்யூவோ வச்சு எங்களுக்கு துடைக்க முடியும். அப்படி துடைக்கக்கூடிய நேரத்துல வலது கையை அசைக்காம இடது கையத்தான் நாங்க அசைக்கோம். இடது கைய அசைச்சுதான் சுப்புற செய்யறது முறையாக இருக்குது. அடுத்த இன்ஷால்ல அடுத்த பாடத்துல வந்து தொடக்குகள் இருந்து எப்படி துப்புறா. இதுவரைக்கும் நாங்க பார்த்தோம் நஜிஸ் நஜிஸ் என்னன்னு பார்த்தோம் போன கிழமை. இந்த வகுப்புல நஜிஸ்ல இருந்து துப்புரவாகிறது மிக முக்கியமாக மலசலம் இதிலிருந்து துப்புரவாகிறது நாங்க பார்த்தோம். மற்றது இன்ஷால்லா தொடக்குல இருந்து துப்புரவா தொடக்கு ரெண்டு இருக்கு, சிறு தொடக்கு பெரு தொடக்கு. சிறு தொடக்குல துப்புரவாகிறதுக்கு உலு இருக்குது, பெரும் தொடக்குல துப்புரவாகிறதுக்கு குளிப்பு இருக்குது. அது விஷயங்கள் இன்ஷால்லா அடுத்த வாரங்களில் பார்க்கலாம். வாஹ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.